நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த மெல்பர்ன் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்ட முடக்க நிலையின் போது ஜூலின் சு தனது வருமானத்தை இழந்தார். வாடகை கட்ட முடியாது போகும் என்று உணர்ந்த அவர் வீட்டின் உரிமையாளரை அணுகினார். வாடகை கட்ட முடியாதவர்களை வெளியேற்ற முடியாது என்ற தடை நடைமுறையில் இருந்தமையால் அவர் வெளியேற்றப்படவில்லை. வீட்டு உரிமையாளருடன் வாடகை பணம் செலுத்துவதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்க இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலங்கள் கொண்டு வந்த இடைக்கால தடை ஒன்று இந்த வார இறுதியுடன் முடிவடைகிறது. அதனால் ஜோலின் சு போன்றவர்கள் கவலைப்பட ஆரம்பித்துள்ளார்கள்.
I'm actually feeling very unsettled because I think not only me, a lot of people are still struggling to get back on their feet and a lot of people are still struggling to find jobs. The only difference with us is that we are only a dollar away from being homeless or having to choose between having a roof over our head or choosing to have food on the table.
Job keeper மற்றும் job seeker திட்டம் மூலம் வழங்கப்படும் கொடுப்பனவுகளும் நிறைவுக்கு வர இருக்கிறது. அதன் தாக்கம் மிக மோசமாக இருக்க போகிறது என்று வாடகை செலுத்துபவர்களுக்காக வாதாடும் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஜாப் கீப்பர் திட்டம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடைகிறது. எதிர்வரும் புதன்கிழமையுடன் கொரோனா வைரஸ் சப்ளிமெண்ட் என்ற வாரத்திற்கு $75 என்ற கணக்கில் ஜாப் சீக்கர் திட்டத்தில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக தொகை நிறுத்தப்படுகிறது. 40-க்கும் மேற்பட்ட வாடகை செலுத்துபவர்கள் குழுக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலிருந்து அரசிற்கு வேண்டுகோளை முன்வைத்துள்ளன. வசிப்பதற்கு வீடு இல்லாமல் போகுவோரின் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். வாடகை கட்ட முடியாமல் கடன் பட்டிருப்பவர்களின் அளவு குறித்து அவர்கள் அக்கறை கொண்டுள்ளதாக சொல்கிறார் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் டெனன்ஸ் யூனியன் என்ற அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி லியோ பேட்டர்சன் ராஸ்.
Our housing market is a competitive sport. People are competing against others trying to find a home, which is really not a healthy way to run a housing system. But that is what we've got. And so if you have any kind of black mark, anything that puts you at the bottom of the list, makes the task of finding a new home really, really difficult.
இந்த வாடகை கடன் சிலரது வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பின்தொடரக்கூடும் என்று நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஃபியூச்சர்ஸ் ரிசர்ச் சென்டர் என்ற மையத்தின் புதிய ஆய்வு கூறுகிறது. நாடு தழுவிய அளவில் குறைந்தபட்சம் கால்வாசி பேர் தொற்று நோய் காலத்தில் ஓரளவு வருமானத்தை இழந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் 16% மட்டுமே வாடகை பணத்தை தள்ளி போட முடிந்தது. அதில் 37% வாடகை ஒன்றுமே கட்டாமல் தள்ளி வைத்துள்ளனர். அப்படி பார்த்தால் நாடு முழுவதும் சுமார் 75,000 குடும்பங்கள் இப்போது வாடகை செலுத்தாமல் கடனில் உள்ளன. சராசரியாக வாரத்திற்கு $216 வாடகை பணத்திலிருந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 9 மாதங்களுக்கு இது தொடர்ந்தால் அந்த குடும்பங்கள் இப்போது $8,400 கடன் சுமையை சுமந்து கொண்டுள்ளன. மீள செலுத்த முடியாத அளவு வாடகை கடன் மக்களை வீடற்ற நிலைக்கு தள்ளும் என்கிறார் இந்த ஆய்வை முன்னெடுத்தவர்களில் ஒருவரான கிறிஸ் மார்டின்.
Where agreements have been made between tenants and landlords to defer rents, it was typically in the order of about 30% of a person's rent liability. That's a substantial amount, but it's a mixed blessing. That's money that has to be repaid later. And for many households, those debts have already started coming due and are coming due now. And that's money that they're expected to pay on top of a rent that's gone back to normal as well. A lot of households are going to struggle, and that may mean terminations and evictions into homelessness.
நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலங்கள் இடைக்கால நிவாரணங்களை அறிவித்துள்ளன. இருந்தாலும் ஜெஸ்யூட் ரெஃப்யூஜி சர்வீஸ் என்ற அகதிகளுக்கு சேவை வழங்கும் தொண்டு நிறுவனம் தங்கள் உதவிக்கான சேவைகளை அதிகரித்து வருகின்றன. புகலிடம் கோருவோரில் பலருக்கு அரசு ஆதரவு கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உணவளிக்கவும் வீட்டு வசதி பெற்றுக் கொடுக்கவும் ஜெஸ்யூட் ரெஃப்யூஜி சர்வீஸ் உதவுகிறது. ஆனால் உதவி தேவைப்படும் எல்லோருக்கும் தம்மால் உதவி வழங்க முடியுமா தெரியவில்லை என்று ஜெஸ்யூட் ரெஃப்யூஜி சர்வீஸின் கொள்கை ஒருங்கிணைப்பாளர் நிஷாத் ரீகோ அங்கலாய்க்கிறார்.
We saw from March 2020 onwards a 263% increase in demand for our services. Where we previously, for example, were providing food aid to about 50 to 70 people a week, during the pandemic it's grown to about 1,000 people a week, including 300 kids. We're certainly concerned that there will be a spike in crisis calls from people who may be asked by their landlord to leave right away or may be asked to enter repayment plans that they can't really meet. And there will be people who are on the street, so we're worried about how we find them a place to live.
ஒரு அகதியாக வாழ்வதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது ஏற்கனவே கடினமாக இருந்தது என்று கூறும் இவர் தொற்றுநோய் காலத்தில் அது சாத்தியமற்ற விடயமாகிவிட்டது என்கிறார்.
It is very difficult for people seeking asylum to rent a house in Australia because when you are on that bridging visa, most landlords, they do not even have the confidence to give people seeking asylum a place to live. When the pandemic struck, I lost my job and I became homeless. So I could not be able to afford to pay my rent. And the person I used to share with left with no option but to kick me out of the place.
ஒருவருடன் கூட தங்குவதற்கு இவருக்கு வழி கிடைத்துள்ளது. ஆனால் நிரந்தரமான தங்குமிடம் ஒன்றை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக உள்ளது என்று கூறுகிறார் அவர்.
This is not permanent, this is temporary and I don't even know what the future holds. And people need to know that these are human beings like any other Australians that deserve to eat good food, that deserve to live a better life. But they are actually destitute here in Australia. Some even have fixed accommodation. They spend their nights wherever the day ends with them.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.